அப்போஸ்தலர் அதிகாரம் 27. நாங்கள் இத்தாலிக்கு கடற்பயணம் செய்ய வேண்டுமென முடிவெடுக்கப்பட்டது. ஜூலியஸ் என்னும் பெயருள்ள படை அதிகாரி பவுலையும் வேறு சில கைதிகளையும் பொறுப்பேற்று கொண்டான். ராயரின் படையில் ஜூலியஸ் சேவை புரிந்து கொண்டிருந்தான். நாங்கள் ஒரு கப்பலில் ஏறிச் சென்றோம். கப்பல் அதிரமித்தியம் என்னும் நகரிலிருந்து வந்து ஆசியாவின் பல இடங்களுக்கு பயணம் செல்ல தயாராக இருந்தது. அரிஸ்தர்க்கும் எங்களோடு வந்தான். அம்மனிதன் மக்கதுனியாவில் தெசலோனிக்கா நகரத்தைச் சேர்ந்தவன். மறுநாள் நாங்கள் சீதோன் நகரத்திற்கு வந்தோம். ஜூலியஸ் பவுலோடு நல்ல முறையில் நடந்து கொண்டான். அவன் பவுல் அவனது நண்பர்களைச் சென்று சந்திக்கும் சுதந்திரத்தை அவனுக்கு கொடுத்தான். இந்த நண்பர்கள் பவுலுக்குரிய தேவைகளை கவனித்து வந்தனர். நாங்கள் சீதோன் நகரத்திலிருந்து கடலில் பயணமானோம். காற்று எங்களுக்கு எதிர்த்திசையில் வீசியபடியால் சீப்ரு தீவின் கரையோரம் எங்கள் கடற்பயணம் தொடர்ந்தது. சிலிசியா பம்பிலியா வழியாக கடலை கடந்து சென்றோம். பின் லீசியாவிலுள்ள மீரா நகரத்திற்கு நாங்கள் வந்தோம். மீராவில் படை அதிகாரி அலெக்சாண்டரியா நகரத்திலிருந்து வந்த ஒரு கப்பலைக் கண்டான். இந்த கப்பல் இத்தாலிக்கு போய்க் கொண்டிருந்தது. எனவே அவன் எங்களை அதில் ஏற்றினான். நாங்கள் நிதானமாக பல நாட்கள் கடலில் பயணம் செய்தோம். காற்று எங்களுக்கு எதிராக வீசிக்கொண்டிருந்தபடியால் கினிது நகரை அடைவதே கடினமாக இருந்தது. அவ்வழியாக மேலும் போக முடியவில்லை. சால்மோனின் அருகேயுள்ள கிரேத்தா தீவின் தென்பகுதியின் வழியாக கடல் பயணமானோம். கடற்கரை ஓரமாகப் போனோம். ஆனாலும் கடற்பயணம் கடினமாக இருந்தது. பாதுகாப்பான துறைமுகம் என்னும் இடத்திற்கு வந்தோம். லசேயா நகரம் அந்த இடத்திற்கு அருகாமையில் இருந்தது. நிறைய நேரத்தை நாங்கள் இழந்திருந்தோம். கடற்பயணம் செய்வது ஆபத்தானதாக இருந்தது. ஏனெனில் யூதர்களின் உபவாச தினம் ஆரம்பித்திருந்தது. எனவே பவுல்,
மனிதரே, இப்பயணத்தில் இன்னும் தொல்லைகள் மிகுதியாக இருக்குமென்று எண்ணுகிறேன்
என்று அவர்களை எச்சரித்தான்.
கப்பலும் கப்பலின் பொருள்களும் இழக்கப்படலாம். நம் உயிரையும் நாம் இழக்கக்கூடும்
என்றான். ஆனால் கப்பல் தலைவனும் கப்பலின் சொந்தக்காரனும் பவுல் கூறியதை ஒப்புக்கொள்ளவில்லை. அதனால் படை அதிகாரி பவுலை நம்பவில்லை. பதிலாக தலைவனும் கப்பலின் சொந்தக்காரனும் கூறியதை அதிகாரி நம்பினான். குளிர்காலத்தில் கப்பல் தங்குவதற்கு அத்துறைமுகம் ஏற்றதல்ல. எனவே பெரும்பான்மையான மனிதர்களும் கப்பல் புறப்பட வேண்டுமென முடிவெடுத்தனர். பேனிக்ஸ் நகரத்தை அடையக்கூடுமென அவர்கள் நம்பினர். குளிர்காலத்தில் கப்பல் அங்கு தங்க முடியும். கிரேத்தா தீவில் பேனிக்ஸ் ஒரு நகரம். தென்மேற்கு வடமேற்கு திசைகளை நோக்கிய துறைமுகம் அங்கிருந்தது. தெற்கிலிருந்து ஒரு நல்ல காற்று வீசியது. கப்பலிலிருந்த மனிதர்கள், நமக்கு தேவையான காற்று இது, இப்போது அது வீசுகிறது என்று நினைத்தார்கள். எனவே அவர்கள் நங்கூரத்தை மேலே இழுத்தார்கள். கிரேத்தா தீவுக்கு வெகு அருகில் பயணம் செய்தோம். வடகிழக்கன் என்னும் பெயருள்ள மிக பலமான காற்று தீவின் குறுக்காக வந்தது. இக்காற்று கப்பலை சுமந்து சென்றது. காற்றுக்கு எதிராக கப்பலால் செல்ல முடியவில்லை. எனவே முயற்சி செய்வதை விட்டு காற்று எங்களை சுமந்து செல்லும்படியாக விட்டோம். கிளவுதா என்னும் ஒரு சிறிய தீவின் கீழே சென்றோம். எங்களால் உயிர் மீட்கும் படகை வெளியே எடுக்க முடிந்தது. ஆனால் அதை எடுப்பது மிக கடினமான செயலாக இருந்தது. உயிர் மீட்கும் படகை மனிதர்கள் எடுத்த பின் அவர்கள் கப்பலை சுற்றிலும் கயிறுகளால் கப்பல் சரியாக இருப்பதற்கென்று கட்டினார்கள். சிர்டிஸின் மணற்பாங்கான கரையில் கப்பல் மோதக்கூடுமென்று அவர்கள் நினைத்தார்கள். எனவே துடுப்புக்களை எடுத்துவிட்டு காற்று கப்பலை செலுத்தும்படியாக விட்டார்கள். மறுநாள் புயல் கடுமையாக தாக்கியதால் மனிதர்கள் கப்பலிலிருந்து சில பொருட்களை வெளியே வீசினார்கள். ஒரு நாள் கழிந்ததும் கப்பலின் கருவிகளை வெளியே வீசினர். பல நாட்கள் எங்களால் சூரியனையோ நட்சத்திரங்களையோ பார்க்க முடியவில்லை. புயல் கொடுமையாக இருந்தது. நாங்கள் உயிர் பிழைக்கும் நம்பிக்கையை கைவிட்டோம். நாங்கள் இறந்து விடுவோமென எண்ணினோம். நீண்ட காலமாக அம்மனிதர்கள் சாப்பிடவில்லை. பின்பு ஒருநாள் பவுல் அவர்களுக்கு முன்பாக எழுந்து நின்று,
மனிதரே, கிரேத்தாவை விட்டு புறப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் நான் சொல்வதை கேட்டிருக்க வேண்டும். இத்தனை தொல்லைகளும் நஷ்டமும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. ஆனால் இப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு உங்களுக்கு கூறுகிறேன். உங்களில் ஒருவரும் இறக்க மாட்டீர்கள். ஆனால் கப்பல் அழிந்து போகும். நேற்று இரவு தேவனிடமிருந்து ஒரு தூதன் என்னிடம் வந்தான். நான் வணங்குகிற தேவன் அவரே. நான் அவருடையவன். தேவதூதன், பவுலே, பயப்படாதே. நீ ராயருக்கு முன் நிற்க வேண்டும். தேவன் உனக்கு இவ்வாக்குறுதியை தருகிறார். உன்னோடு பயணமாகிற எல்லா மனிதரின் உயிர்களும் காப்பாற்றப்படும் என்றான். எனவே மனிதரே, மகிழ்ச்சியாயிருங்கள். நான் தேவனிடம் நம்பிக்கை வைத்துள்ளேன். அவரது தூதன் கூறியபடியெல்லாம் நடக்கும். ஆனால் நாம் ஒரு தீவிற்கு சென்று மோதுவோம்
என்றான். 14 இரவில் ஆத்ரியா கடலை சுற்றிலும் நாங்கள் கப்பலில் மிதந்து கொண்டிருந்தோம். மாலுமிகள் கரையை நெருங்குகிறோம் என்று எண்ணினர். அவர்கள் ஒரு கனமான பொருளை நுனியில் கட்டி கயிற்றை நீருக்குள் வீசினர். நீர் 120 ஆழமானது என்று அவர்கள் கண்டனர். இன்னும் சற்று தூரம் சென்று கயிற்றை மீண்டும் வீசினர். அங்கு நீர் 90 ஆழமாயிருந்தது. நாங்கள் பாறையில் மோதுவோம் என்று மாலுமிகள் பயந்தார்கள். எனவே 4 நங்கூரங்களை நீருக்குள் பாய்ச்சினர். மறுநாளின் பகலொளிக்காக பிரார்த்தனை செய்தனர். சில மாலுமிகள் கப்பலை கைவிட விரும்பினர். அவர்கள் உயிர் மீட்கும் படகை நீரில் இறக்கினர். கப்பலின் முன்பக்கத்திலிருந்து அதிகமான நங்கூரங்களை வீசுவதாக பிற மனிதர்கள் கருதும்படியாக நடந்து கொண்டனர். ஆனால் பவுல் படை அதிகாரியையும் பிற வீரர்களையும் நோக்கி,
இம்மனிதர்கள் கப்பலிலே இருக்காவிட்டால் உங்கள் உயிர்களை காக்க முடியாது
என்றான். எனவே வீரர்கள் கயிறுகளை அறுத்து உயிர் மீட்கும் படகை நீரில் விழச் செய்தனர். அதிகாலைக்குச் சற்று முன் பவுல் எல்லா மக்களையும் ஏதேனும் உண்பதற்குச் சம்மதிக்க வைத்தான். அவன்,
கடந்த 2 நீங்கள் காத்து கொண்டும் கவனித்து கொண்டும் இருக்கிறீர்கள். 14 நீங்கள் எதையும் உண்ணவில்லை. நீங்கள் இப்போது எதையாவது சாப்பிடுமாறு உங்களை வேண்டுகிறேன். உயிரோடு இருப்பதற்கு உங்களுக்கு இது தேவை. உங்களில் யாரும் ஒரு தலைமுடியை கூட இழக்க மாட்டீர்கள்
என்றான். இதை கூறிய பிறகு பவுல் ரொட்டியை எடுத்து எல்லோர் முன்பாகவும் அதற்காக தேவனுக்கு நன்றி சொன்னான். அதில் ஒரு பகுதியை எடுத்து அவன் உண்ண ஆரம்பித்தான். எல்லா மனிதர்களும் உற்சாகம் பெற்றனர். அவர்களும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். கப்பலில் 276 பேர் இருந்தனர். நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம். பின் கப்பலிலிருந்த தானியங்களை எல்லாம் கப்பலின் பாரத்தை குறைக்கும் பொருட்டு கடலுக்குள் வீசினோம். பகல் ஒளிவர ஆரம்பித்ததும் மாலுமிகள் நிலத்தைக் கண்டனர். அந்நிலம் எதுவென்று அவர்களால் அறிய முடியவில்லை. அவர்கள் கடற்கரையோடு கூடிய ஒரு வளைகுடாவைக் கண்டனர். மாலுமிகள் அவர்களால் முடிந்தவரைக்கும் கடற்கரைக்கு நேராக கப்பலை செலுத்த முயன்றனர். ஆனால் கப்பல் மணல்மேட்டில் மோதியது. கப்பலின் முன்பகுதி அதற்குள் நுழைந்து நின்றது. கப்பலால் அசைய முடியவில்லை. பெரும் அலைகள் வந்து கப்பலின் பின்பகுதியில் மோதி கப்பலை உடைத்துவிட்டன. எந்த கைதியும் நீந்தி தப்பித்துப் போகாதவாறு வீரர்கள் அவர்களை கொல்வதற்கு முடிவு செய்தார்கள். ஆனால் படைத்தலைவன் பவுலை உயிரோடு காக்க எண்ணினான். எனவே வீரர்கள் கைதிகளை கொல்வதற்கு அவன் அனுமதிக்கவில்லை. நீந்தத் தெரிந்தவர்கள் கடலில் குதித்து நீந்தி கரை சேரலாம் என்று ஜூலியஸ் மக்களுக்கு கூறினான். பிற மக்கள் மரப்பலகைகளையோ கப்பலின் உடைந்த பகுதிகளையோ பிடித்து நீந்தினர். இவ்வாறு எல்லா மக்களும் நிலத்தை அடைந்தனர். மக்களில் ஒருவரும் இறக்கவில்லை.